Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
This program is designed to lead you to eternal life.
நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்த முடியாய் இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது.
To bring you in touch with God.
தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியாய்.
If you are already in touch with him, then to bring you closer to him.
ஏற்கனவே நான் தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்னும் அந்த தொடர்பை நெருக்கமாக்குவதற்காக விரும்புகிறோம்.
In 1 Timothy 6 verse 12 it says lay hold of eternal life.
நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம்.
We get eternal life when we are born again.
நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம்.
But eternal life refers to a quality of life, God's own nature.
ஆனால் நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய தன்மை, அவருடைய சுபாவம்.
We must lay hold of it to get more and more of it.
அதனுடைய தன்மையை பெரும்படியாக அதிகம் அதிகமாக இதை பற்றிக் கொள்ள வேண்டும்.
For we are to partake of God's nature in increasing measure in our life.
நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சுபாவத்திலே பங்கு கொள்வதிலே அதிகமாய் போய் கொண்டிருக்க வேண்டும்.
That's what it means when it says the inner man is renewed day by day.
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்பதனுடைய பொருள் இதுதான்.
So we've been trying to learn some lessons from Old Testament examples where people made mistakes or did right things.
தவறு செய்தவர்கள் அல்லது சரியாய் செய்தவர்கள் இவருடைய உதாரணத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம்.
Spent 2 or 3 sessions studying the mistakes that Cain made.
காயின் செய்த தவறிலிருந்து 2-3 நிகழ்ச்சிகளிலே நாம் தியானித்தோம்.
And today we want to look at the book of Job.
இன்றைக்கு யோபின் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம்.
The book of Job comes in the middle of the Bible because it's a poetic book like Psalms and Proverbs.
சங்கீதம் நீதிமொழிகள் போல இது ஒரு செய்யுள் நடையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். வேதத்தின் மத்தியிலே வருகிறது.
But in terms of time,
ஆனால் காலகட்டம் என்று பார்க்கும்போது,
it should come at the beginning.
இந்த புத்தகமானது ஆரம்பத்திலே இருக்க வேண்டும்.
Not that it happened before Genesis.
ஆதியாகமத்துக்கு முன்பதாக நடந்தது என்றல்ல.
But it was written before Genesis.
ஆனால் ஆதியாகமத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம்.
Because Genesis was written by Moses just about 1500 years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே ஆதியாகமத்தை எழுதினான்.
And Job, as far as we can say, lived before Moses.
மோசேக்கு முன்பதாகவே வாழ்ந்த மனிதன் தான் யோபு.
Because there is no mention about Abraham or Isaac or Jacob in this book.
ஏனென்றால் இந்த புத்தகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை.
You know that this is the only book in the whole Bible which has no connection with Abraham, Isaac or Jacob.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட தொடர்பில்லாத ஒரே புத்தகம் இந்த ஒரு புத்தகம் என்று உங்களுக்கு தெரியுமா?
Every other book has some connection or link to Abraham, Isaac and Jacob.
மற்ற எல்லா புத்தகங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே ஆபிரகாமோடு கூட தொடர்பு பண்ணலாம்.
But not Job.
ஆனால் யோபு அல்ல.
Which makes it almost certain that Job was not a descendant of Abraham.
ஆகவே யோபு ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை என்பதை இது தெளிவாக்குகிறது.
He lived in some other part of the world.
உலகத்தின் வேறு ஒரு பகுதியிலே வாழ்ந்தான்.
It says in a land called the land of Uz.
ஊஸ் தேசத்திலே வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம்.
And one who had an independent contact with God, quite independent of Abraham, who may have come years later.
அதற்கு பின்பு எத்தனையோ வருடங்கள் கழித்து வருகிற ஆபிரகாமை சாராதபடி இவன் தனியாக தேவனோடு கூட தொடர்பு வைத்தவனா இருந்தான்.
And there are so many details of conversations in this book between Job and his friends.
யோபுக்கும் அவன் நண்பர்களுக்கும் நடந்த உரையாடலின் எத்தனையோ விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Very detailed conversations, more than any other book in the Bible.
வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை காட்டிலும் மிகவும் நேர்த்தியாய் உரையாடல்களை விளக்கியிருக்கிற புத்தகம் இது.
It must have been written very soon after the events took place.
ஆகவே இந்த சம்பவம் நடந்த உடனடியாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
You know how even 1 year later it's difficult for you to remember a conversation.
ஒரு வருடம் முடிந்துவிட்டாலே ஒரு உரையாடலினுடைய முழு விவரத்தையும் சம்பவம் நடந்து முடிந்தவுடனே எழுதப்பட்டாவிட்டால் காலம் கடந்து இவ்வளவு சம்பவங்களை எழுதியிருக்க முடியாது.
It may have been written over a period of time, but it is written very soon after the events took place.
இந்த முழு புத்தகத்தையும் எழுதுவதற்கு சற்று காலம் பிடித்திருக்கும். ஆனால் சம்பவங்கள் நடந்து முடிந்தவுடனே விரைவாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம்.
சோ
ஆகவே
இஃப் தட் இஸ் ட்ரூ,
அது மெய் என்றால்,
தென் ஜோப் இஸ் தி ஃபர்ஸ்ட் புக் of the Bible to be written by God.
தேவனால் எழுதப்பட்ட முதல் புத்தகம் யோபுவாகத்தான் இருக்க முடியும்.
Now just think of that.
இதை சற்று எண்ணி பாருங்கள்.
The first book of the Bible is Job.
வேதத்தின் முதல் புத்தகம் யோபு.
When God decides to write scripture for man,
தேவன் மனிதனுக்கென்று வேதத்தை எழுத தீர்மானித்த பொழுது,
he first decides to write about a godly man.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதனை பற்றி எழுத ஆண்டவர் விரும்புகிறார்.
A man whom he calls perfect and upright and blameless, fearing God and turning away from evil.
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ஒரு மனிதன்.
A man about whom he can boast to Satan saying, have you seen such a man?
இப்படிப்பட்ட மனிதனை பார்த்திருக்கிறாயா என்று சாத்தான் இடத்திலேயே ஆண்டவர் யோபை பற்றி பெருமையாக பேசுகிறார்.
That's the first thing we see.
இதுதான் நாம் பார்க்க
வேண்டியது. God wants to communicate with man First, he writes about a godly man.
தேவன் மனிதனோடு கூட பேச முயற்பட்ட பொழுது அவர் முதலாவது தேவ மனிதனை பற்றி எழுதுகிறார்.
And in the first book of the Bible that God writes, he speaks of a godly man who is attacked by Satan tremendously.
சாத்தானால் அதிகமாக தாக்கப்பட்டதான ஒரு தேவ மனிதனை குறித்து தேவன் எழுத அவர் தீர்மானித்தார்.
So that's the first thing, that's the other thing God wants us to know.
ஆகவே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்று தேவன் விரும்புகிறார்.
All godly people will be the targets of Satan's attack.
எல்லா தேவ பக்தியுள்ள மனிதர்களும் சாத்தானுடைய தாக்குதலுக்கு உட்படுவார்கள்.
And not only the targets of Satan's attack.
சாத்தானுடைய தாக்குதலுக்கு உட்படுவது மட்டுமல்ல,
Job had three preacher friends who were exactly like the Pharisees in Jesus.
இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களைப் போலவே யோபுக்கு மூன்று நண்பர்கள்
இருந்தார்கள்.
இவர்கள் தான் வேதத்திலே
காணப்படுகிற
அவருடைய உபதேசம் எல்லாம்
நேர்த்தியாயிருந்தது.
அவர்கள் சொன்ன சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் கோடிட்டப்பட்டிருக்கிறது.
What they said was correct.
ஏனென்றால் அவர்கள் சொன்னது சரியானது.
Like Balaam prophesied about the coming of Christ, what he said was correct.
பிலேயாம் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து சொன்னான், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் சரி.
But he was finally killed as a witch doctor.
அவன் கடைசியாக சூனிய மருத்துவராக கொல்லப்பட்டான்.
And these people also, many of the things they said were correct.
அதே போல இந்த மனிதர்கள் சொன்னது அநேக காரியங்கள் நல்லதுதான்.
Like Jesus said about the Pharisees, whatever they say to you, do it, because what they say is correct.
பரிசேயர்கள் போதிக்கிறதை அப்படியே கை கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லுகிறது சரிதான் என்று இயேசுவே நச்சாட்சி கொடுத்தது போல.
But yet at the end of the book, God tells all these three people, what you have spoken about me is not right.
ஆனாலும் அந்த புத்தகத்தின் கடைசியிலே நீங்கள் என்னை குறித்து பேசின காரியங்கள் சரியில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And you look through what they said, and what is it that was wrong?
அவர்கள் சொன்ன காரியங்களில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்க
கேட்கலாம். Anything wrong here?
இங்கே தவறு ஒன்றை நான் கண்டுபிடிக்க முடியாது.
But God was listening to the spirit of their conversation.
ஆனால் அவருடைய உரையாடுதலின் பின்னாக இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை தேவன் கவனித்தார்.
The spirit was wrong.
அந்த ஆவி தவறாக இருந்தது.
When your spirit is wrong, your conversation is wrong.
உங்களுடைய ஆவி தவறாக இருக்கும்போது உங்களுடைய உரையாடலும் தவறாக இருக்கும்.
It's not a question of whether you're saying the right thing.
நீங்கள் சரியான காரியத்தை சொல்கிறீர்களா இல்லையா என்பது கேள்வி அல்ல.
What is your motive in saying it?
இதை சொல்லுவதிலே உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது?
And that is what God judges.
அதைத்தான் தேவன்.
You can justify yourself by saying this is what I said.
நான் இதை தானே சொன்னேன் என்று சொல்லி நீங்க நியாயப்படுத்தலாம்.
What is your motive?
ஆனால் சொன்னதனுடைய உள் நோக்கம் என்ன?
Is your motive to hurt somebody?
யாரையாவது தீங்கு சொன்னீர்களா?
Even if everything you said was right, God says you're evil.
நீங்கள் சொன்னது எல்லாம் சரியா இருந்தாலும் கூட நோக்கம் தவறா இருக்கிறபடினால தேவன் அது
தீமை.
நாம் இங்கே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மூணாவது காரியம்,
we also learn from there that all godly people will be attacked by religious people.
அதுமட்டுமல்ல மதம் சார்ந்த மக்களால் தேவ மனிதர்கள் எல்லாருமே தாக்கப்படுவார்கள் என்றும் வாசிக்கிறோம்.
Esau Cain was a religious man and Abel was a spiritual man.
காயின் மதம் சார்ந்த மனிதனாக இருந்தான், ஆபேலோ ஆவிக்குரியவனாக இருந்தான்.
Here also the three preachers were religious people and Job was a spiritual man.
இங்கேயும் இந்த மூன்று நண்பர்களாகிய பிரசங்கியார்கள் அவர்கள் மதம் சார்ந்த மனிதர்களாக இருந்தார்கள், யோபு அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான்.
And the religious people live a comfortable life and the poor godly man, he is the one who suffers the most.
மார்க்கம் சார்ந்த மனிதர்கள் சொகுசார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தேவ பக்தியில் மனிதனோ ஆவிக்குரிய மனிதனோ அவன் மிகவுமாய் பாடுபடுகிறான்.
The Pharisees lived comfortably, but Jesus suffered.
பரிசேயர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், இயேசுவோ பாடுபட்டார்.
The false prophets in the Old Testament enjoyed life, but the true prophets were killed.
பழைய ஏற்பாட்டில் உள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்கள் வாழ்க்கையை சுகபோகமாய் அனுபவித்தார்கள், ஆனால் உண்மையான தீர்க்கதரிசிகளோ கொல்லப்பட்டார்.
The men pleasers among the Christian churches survived, but the apostles were all killed.
மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையை செழித்தார்கள், அப்போஸ்தலர்களோ கொல்லப்பட்டார்கள்.
That's what we see in the gospel, in the book of Job.
இதைத்தான் யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம்.
And we see that in the book of Job, another great truth.
இன்னொரு பெரிய சத்தியத்தை யோபுவின் புத்தகத்திலே பார்க்கிறோம்.
Though Job was a blameless, upright man.
யோபு சுத்தமும் சன்மார்க்கனுமா இருந்தாலும் கூட,
there was one thing missing in his life.
ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒன்று இருந்தது.
He was not a broken, humble person.
அவன் ஒரு நொறுங்குண்ட தாழ்வுள்ள மனிதனாக இல்லை.
He was proud of his righteousness.
தன்னுடைய நீதியை குறித்து பெருமை பாராட்டினான்.
He was proud that he had brought up his family in a good way.
தன்னுடைய குடும்பத்தை செம்மையாக வளர்த்தான் என்பதை குறித்து பெருமைப்பட்டான்.
That's the great danger God warns us of in the first book of the Bible.
ஆகவே வேதத்தின் முதல் புத்தகத்திலே இந்த காரியத்தின் குறித்தும் தேவன் நம்மை எச்சரிக்கிறார்.
You are a righteous person.
நீ நீதிமானாக இருந்தால்,
you brought up your children well.
உன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தீர்கள்.
The great danger you face is pride.
நீ சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து பெருமை.
If God loves you and you allow him to deal with you.
தேவன் உன்னை நேசிக்கவும் அவர் உன்னோடு இடைபடவும் நீ அனுமதித்தால்,
he will allow you to face so many sufferings in order to break you.
உன்னை நொறுக்கும்படியாக தேவன் அநேக பாடுகளுக்குள்ளாக உன்னை நடத்துவார்.
God breaks his children through suffering.
பாடுகளின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை நொறுக்குகிறார்.
Even Jesus had to go through suffering to be broken.
இயேசு நொறுக்கப்படும்படியாக பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல
வேண்டியிருந்தது. Not because there was any sin or pride in his life.
அங்கே அவருடைய வாழ்க்கையில் பெருமை இருந்தபடினாலே அல்ல, பாவம் இருந்தபடினாலே அல்ல.
But because he had to be an example for us.
நமக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது.
Many things Jesus went through was not for himself.
அநேக காரியங்கள் இயேசு கடந்து சென்றது தமக்காக அல்ல.
Why did he have to be tempted?
ஏன் அவர் சோதிக்கப்பட வேண்டியிருந்தது?
There was no danger of his sinning.
அவர் பாவம் செய்து விடுவார் என்ற ஆபத்து அங்கே இல்லை.
He had to be tempted because he had to be an example for us.
அவர் நமக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்பதனாலே அவர் சோதிக்கப்பட்டார்.
But the main problem that God's had with many righteous people is that he's not able to break them.
அநேக நீதிமான்கள் இடத்தில் தேவனுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர்களை நொறுக்க முடியவில்லை.
Righteous people are like Pharisees.
நீதிமான்கள் பரிசேயர்களைப் போல இருக்கிறார்கள்.
Spiritual people are righteous and broken.
ஆவிக்குரிய மக்களோ அவர்கள் நீதிமான்களாகவும் இருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள்.
Don't be proud of your righteousness.
ஆக உன்னுடைய நீதியை குறித்து பெருமை
பாராட்டாதே.
நீ பரிசேயனாய் மாறிவிட.
Jesus said to his disciples,
இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து,
your righteousness, Matthew 5, must exceed the righteousness of the scribes and Pharisees.
மத்தேயு 5 ஆம் அதிகாரத்திலே பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று
சொல்கிறார். How can their righteousness exceed the righteousness of the Pharisees, which is already so high?
ஏற்கனவே பரிசேயருடைய நீதியானது உயர்ந்த தரத்தில் இருக்கிறது, அதை காட்டிலும் எப்படி நீதி அதிகமா இருக்க முடியும்?
First of all, by having it inwardly, not just outwardly.
முதலாவதாக வெளிப்பிரகாரமாக அல்ல, அதை அகத்திலே கொண்டிருப்பதாக.
And secondly, by having brokenness and humility along with your righteousness.
இரண்டாவது, அந்த நீதியோடு கூட ஒரு தாழ்மையும் ஒரு நொறுங்குதலும் இருக்க வேண்டும்.
You know, in the book of James,
யாக்கோபின் புத்தகத்தில்,
James's letter, chapter 5,
யாக்கோபின் நிருபம் 5 ஆம் அதிகாரம்,
James says,
யாக்கோபு சொல்கிறார்,
in the middle of that verse,
அந்த வசனத்தின் மத்தியில்,
you have heard of the endurance of Job and you have seen the ultimate end of the Lord's dealings, that he is full of compassion and mercy.
யோபின் பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, அவருடைய முடிவிலே தேவனுடைய சாந்தமான செய்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்.
He's talking to people who are suffering, Christians who are suffering in his time.
அவருடைய நாட்களிலே பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களிடத்தில் பேசுகிறார்.
And he says, don't get discouraged.
அதிரியப்படவேண்டாம்.
There is a purpose in leading you through all that suffering.
இந்த பாடுகளுக்குள்ளாக உன்னை நடத்துவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
Think of Job.
யோபு எண்ணி பாருங்கள்.
God had an ultimate end in Job's life.
தேவன் யோபினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு முடிவை வைத்திருந்தார்.
That was a good end.
அது நல்ல ஒரு முடிவு.
Job should be a broken, humble person.
யோபு நொறுக்கப்பட்ட தாழ்வுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்பது.
He allowed other people to treat him badly.
மற்ற ஜனங்கள் யோபை தவறாக நடத்த அனுமதி.
He allowed him to lose his property.
அவருடைய சொத்தை எல்லாம் இழக்க அனுமதித்தார்.
Now sometimes we think loss of property is a great calamity.
சில சமயத்திலே சொத்தை இழந்து விட்டால் அது ஒரு பெரிய அசம்பாவிதம் என்று எண்ணுகிறோம்.
Many people get upset if they lose a few rupees.
அநேக ஜனங்கள் கொஞ்சம் பணத்தை இழந்து விட்டாலே அதிகமாக அவர்கள் சோர்ந்து போகிறார்கள்.
I remember once when I was traveling in a bus and somebody picked my pocket and I lost my wallet.
ஒரு முறை நான் பஸ்ஸிலே பிரயாணம் செய்யும் பொழுது என்னுடைய மணி பர்ஸை ஒருவன் பிக் பாக்கெட் அடித்து விட்டான்.
And I lost all my money.
என்னுடைய எல்லா பணத்தையும் இழந்து விட்டேன்.
But because my joy was not inside my wallet, I didn't lose my joy.
என்னுடைய சந்தோஷம் அந்த மணி பர்ஸுக்குள்ளாக இல்லாதபடினாலே நான் என்னுடைய சந்தோஷத்தை இழக்கவில்லை.
My money was in my wallet, but my joy was in my heart.
என்னுடைய பணம் என்னுடைய பர்ஸுக்குள்ளே இருந்தது, என்னுடைய சந்தோஷம் என் இதயத்துக்குள்ளே இருந்தது.
Nobody could pick pocket my joy.
என்னுடைய சந்தோஷத்தை யாரும் பிக் பாக்கெட் அடிக்க முடியவில்லை.
When they lose their money, they also lose their joy.
ஒரு சிலர் பணத்தை இழக்கும்போது அதோடு கூட சந்தோஷத்தையும் இழந்து
விடுகிறார்.
ஏனென்றால் அவருடைய சந்தோஷமும்
மணிப்பரிசுக்குள்ளாக
அல்லது அவருடைய சந்தோஷம் வங்கி கணக்கிலே இருக்கிறது.
Job lost much more than you and I have lost.
நீங்களும் நானும் இழந்ததை காட்டிலும் எத்தனை மடங்கு அதிகமாக.
He lost his entire business in one day.
ஒரு நாளிலே தன்னுடைய முழு வியாபாரத்தையும் இழந்து விட்டான்.
God is willing to take a man even through such financial loss in order to break him.
ஒரு மனிதனை நொறுக்கும்படியாக இந்த அளவுக்கு பொருளாதார நஷ்டத்துக்குள்ளாக கூட தேவன் ஒரு மனிதனை நடத்தி செல்ல முடியும்.
That is the message of the first book of the Bible.
இதுதான் வேதத்தில் உள்ள முதல் புத்தகத்தின் செய்தி.
The book of Job.
யோபின் புத்தகம்.
Not only that.
அது மட்டுமல்ல.
What is worse than losing all your business?
உங்களுடைய வியாபாரத்தை இழப்பதை காட்டிலும் மோசமானது.
What is worse than losing all your money?
உங்கள் எல்லா பணத்தையும் இழப்பதை காட்டிலும் மோசமானது.
And all your property.
உங்கள் எல்லா சொத்தையும் இழப்பதை காட்டிலும் கொடியது எது?
That is to lose your children.
உங்கள் பிள்ளைகளையே இழப்பது.
And he lost all his children in one day.
ஒரு நாளிலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்துவிட்டார்.
In my life, I had never heard of a man who lost all his children in one day.
ஒரு நாளிலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்த ஒரு மனிதனை கூட நான்
கேள்விப்பட்டதில்லை. And he lost all his money in one day.
ஒரு நாளிலே தன்னுடைய பணத்தை இழந்தவனை கேள்விப்பட்டதில்லை.
I've never heard of this. This is the most extreme case.
மிகவும் அதிக கொடியான ஒரு கஷ்டம் அந்த நிலையிலே பார்க்கிறோம்.
This is not a parable because James quotes it as a living example.
இதை ஒரு ஜீவனுள்ள மாதிரியாக யாக்கோபு சொல்லுகிறபடினாலே இது ஏதோ ஒரு ஊமை கதை அல்ல.
This is a story of a real man who lost all his property and all his children in one day.
ஒரே நாளிலே தன்னுடைய சொத்துக்களை இழந்தவன் தன்னுடைய பிள்ளைகளை இறந்தவனுடைய உண்மை கதை இது.
Not because he did anything wrong.
அவன் தவறு செய்தபடினாலே அல்ல.
But because God allowed Satan to test him.
தேவன் சாத்தானை சோதிக்க முடிய அனுமதித்தபடினாலே.
And what we learn here is
என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Religious people tend to judge spiritual people.
மதம் சார்ந்த மக்கள் ஆவிக்குரிய மக்களை
நியாயந்திருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லாரும்
உங்களுடைய
வாழ்க்கையில் தவறு இருக்கிறது, ஆகவே தான்
தேவனை தண்டித்தார்.
உங்க பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள், ஆகவே தான் தேவன் அவளை கொன்று விட்டார்.
But that is not true.
அது மெய்யல்ல.
There were things wrong with the preachers.
அந்த பிரசங்கியர்கள் தான் தவறு.
Their attitude towards Job was wrong.
யோபுவின் மேல் அவர்கள் வைத்திருந்த மனப்பான்மை தவறா இருக்கிறது.
Job was such an upright man, the most upright in the world, that God could boast about him even to Satan.
சாத்தானிடத்திலேயே மேன்மை பாராட்டக்கூடியதான அளவுக்கு நீதி உள்ளவனா இருந்தான் யோபு.
And Job prayed for his children every day.
ஒவ்வொரு நாளும் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்.
அவன்
தேவனிடத்திலே ஒப்படைத்தான்.
Nothing was wrong with his children either.
அவருடைய பிள்ளைகளிடத்திலேயும் தவறு இல்லை.
Then why did God allow this to happen?
பின்னர் ஏன் இவைகள் சம்பவிக்க தேவன்
அனுமதிக்கவில்லை?
யோபுவை
How did God break Job?
யோபுவை நொறுக்கும்படியாக எப்படி தேவன் செய்தார்?
Allowed him to be attacked by Satan.
சாத்தானால் தாக்கப்பட அனுமதித்தார்.
Allowed him to lose all his property and business one day.
ஒரே நாளிலே தன்னுடைய வியாபாரம் சொத்தை முழுவதுமாக இழந்தார்.
Lost all his children in one day.
ஒரே நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார்.
To be misunderstood by his friends.
தன்னுடைய நண்பர்களாலே தவறால் புரிந்து
கொள்ளப்பட்டார். You know, when you are misunderstood by your friends, that's one way God uses to break you.
உன்னுடைய நண்பர்கள் உன்னை தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் உன்னை நொறுக்குகிற ஒரு வழி என்று அறிந்து கொள்.
And by not answering Job's prayers for a long time.
நீண்ட நாட்களாக யோபுவின் ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் தாமதித்ததன் மூலமாக.
And when God doesn't answer your prayers for some time, that is the way he breaks you.
உன்னுடைய ஜபத்துக்கும் தேவன் நீண்ட நாள் பதில் கொடுக்கவில்லை என்றால் தேவன் உன்னை நொறுக்கி கொண்டிருக்கிறார்.
There are many ways God uses to break us.
தேவன் நம்மை நொறுக்குவதற்கு பல வழிகளை கையாளுகிறார்.
He allows people to falsely accuse us like these people accused Job.
இந்த ஜனங்கள் யோபுவை குறை சொன்னது போல தவறாக நம்மை குற்றஞ்சாட்ட தேவன் அனுமதிப்பார்.
Now, Job of course justified himself at every point.
ஒவ்வொரு நிலையிலேயும் யோபு தன்னை நியாயந்தீர்த்துக் கொண்டிருந்தான்.
That's because he was not even under the old covenant, it was before the old covenant.
ஏனென்றால் அவன் பழைய உடன்படிக்கைக்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு மனிதன்.
But we who are under the new covenant,
புதிய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிற நாம்,
we don't justify ourselves like Job.
நாம் யோபு நியாயப்படுத்துவது போல நாம் நம்மை நியாயப்படுத்துவதில்லை.
When people accuse us, we keep quiet.
ஜனங்கள் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது நாம் அமைதியாக இருந்து விடுவோம்.
Job replied.
யோபு பதில் இல்லை.
But Jesus kept quiet.
ஆனால் இயேசு அமைதியாக.
People accused him of all types of things.
எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் இயேசு மீது சொன்னார்.
He kept quiet.
அவன் அமைதியாக இருந்தார்.
Matthew 27:14 says Jesus did not even answer one charge.
மத்தேயு 27:14 லே வாசிக்கிறோம், அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் தேவன் பதிலளிக்கவில்லை, இயேசு பதிலளிக்கவில்லை.
We don't run the race looking unto Job, we run the race looking unto Jesus.
ஆகவே நாம் யோபுவை பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதில்லை, நாம் இயேசுவை நோக்கி கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம்.
Job is a good example.
யோபு நல்ல மாதிரி.
But Jesus is even better.
ஆனால் இயேசு அதை காட்டிலும் மேன்மையான
ஒருவர். We can learn from Job.
ஜனங்களுக்கு முன்பாக நாம் நம்மை
நியாயப்படுத்தும்
A
dog barking for Jesus.
இயேசுவை பார்த்து ஒரு நாய் குறைக்கிறது போல.
If you walk down the road and a dog barks against you,
நீங்கள் ரோட்டிலே நடந்து போகும்பொழுது ஒரு நாய் உங்களை பார்த்து குறைக்கிறது, என்ன செய்கிறீர்கள்?
Do you show your teeth to that dog and start barking against it?
நீங்கள் அந்த நாயை பார்த்து பல்லை காண்பித்து குறைக்க ஆரம்பிக்கிறீர்களா?
You got to be a dog to do that.
அப்படி செய்யிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாயை போல தான் இருக்கிறீர்கள்.
A sensible person just ignores it and walks along.
ஆனால் புத்தியுள்ள ஒரு மனிதன் அவன் அதை ஒரு பொருட்டா இல்லாமல் போய் கொண்டே இருப்பான்.
When people misunderstand you and you accuse you falsely.
ஜனங்கள் உங்களை தவறாய் புரிந்து கொண்டு உங்களை குற்றம் சாட்டினால்,
treat it exactly like the dogs barking on the road.
ரோட்டிலே நாய் குறைக்கிறது போல எண்ணிக்கொண்டு நீங்கள் போய் கொண்டே இருங்கள்.
There will always be those dogs.
அங்கே நாய்கள் எப்பொழுதும் இருக்கத்தான்.
Just ignore them.
அவைகளை நீங்கள்
இருப்பதை
நீங்கள் தொடர்ந்து போய் கொண்டே
live before God's face.
நீங்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
That's the thing we can learn from Job not to do.
யோபுவின் இடத்திலே இதைத்தான் நாம் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளுங்கள்.
The other thing we see here is
இங்கே நாம் பார்க்க இன்னொரு காரியம்
Satan said something which is very true.
சாத்தான் ஒன்றை சொன்னால் அது மிக உண்மையான காரியம்.
Satan is an accuser.
சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன்.
Some things he says are true.
ஆனால் அவன் சொல்கிற சில காரியங்கள் மெய்யா இருக்கிறது.
Not what he tells us but what he told God.
அவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் பொய்யா இருக்கலாம் ஆனால் தேவனிடத்திலே மெய்யை சொன்னான்.
He can't tell lies to God.
தேவனிடத்திலே பொய் சொல்ல முடியாது அவன்.
When he accuses us to God he tells the truth.
நம்மை தேவனிடத்திலே குற்றம் சாட்டும் பொழுது அவன் உண்மையை தான் சொல்கிறான் சாத்தான்.
And but when he speaks to us he tells lies.
நம்மிடத்திலே பேசும் பொழுது பொய் பேசுகிறான்.
But see what Satan told God about Job.
யோபு குறித்து சாத்தான் தேவனிடத்தில் என்ன சொன்னான்
என்று பார்ப்போம். Job 1:10.
யோபு 1:10.
Oh God you made a hedge around Job.
ஆண்டவரே நீர் யோபு சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர்.
You blessed him on every side.
நீர் எல்லா பக்கங்களிலும் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர்.
Put a hedge around him.
அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர்.
And around his family.
அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி
அடைத்திருக்கிறீர். And around his property.
அவனுடைய சம்பத்தை சொத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர்.
You got three hedges around Job.
யோபுக்கு யோபு சுற்றிலும் மூன்று வேலிகள் இருக்கிறது.
One around his person.
ஒன்று அவனை சுற்றிலும் வேலி.
One around his wife and children.
ஒன்று அவனுடைய மனைவி பிள்ளைகளை சுற்றிலும்
வேலி. And third hedge around all his property.
மூன்றாவது வேலி அவனுடைய சொத்தை சுற்றிலும் வேலி.
And I can't even go through those hedges.
நான் இந்த வேலிக்குள்ளாக கூட போக முடியாது.
I can't touch him.
நான் அவனை தொட முடியாது.
I can't touch his property. I can't touch his wife and children. I can't touch him.
அவனுடைய சொத்தை தொட முடியாது. அவனுடைய மனைவி பிள்ளைகளை தொட முடியாது. அவனையும் தொட முடியாது என்று சொல்கிறார்.
Glorious truth.
என்ன மகிமையான ஒரு சத்தியம்.
I am very thankful for that confession of Satan because it's true.
சாத்தான் இந்த அறிக்கையை செய்தபடினாலே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அது மெய்யான ஒரு அறிக்கை.
I mean I would not have known if Satan hadn't said that.
சாத்தான் இங்கே சொல்லாவிட்டால் எனக்கு இப்படி வேலிகள் இருக்கிறது தெரியாமல்
இருக்கும். 3-4 hedge around me.
என்னை சுற்றிலும் 3-4 வேலி
around me.
ஒன்று என்னை சுற்றிலும்
வேலி. Around my wife and children.
இரண்டாவது என் மனைவி பிள்ளைகளை சுற்றிலும்
வேலி. My property.
மூன்றாவது வேலி என் சொத்தை சுற்றிலும் உள்ள வேலி.
It's true.
உண்மைதான்.
And the other thing is
இன்னொரு காரியம்.
That Satan can't come inside any of these without God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் இந்த வேலிக்குள்ளாகவும் நுழைய முடியாது.
So before you can lose your property or anything touches your wife and children God has to give permission.
ஆகவே உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளையோ சொத்தையோ சாத்தான் தொடுவதற்கு முன்பதாக தேவன் தான் அனுமதி கொடுக்க
வேண்டும். Even your own body.
அல்லது உங்களுடைய சொந்த சரீரத்தை தொடுவதற்கு
God has to give permission.
தேவன் அனுமதி கொடுக்க
வேண்டும். You are living in the will of God.
நீ தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழ்ந்து
living your own selfish life then Satan can touch you everywhere.
நீ உன்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் சாத்தான் எங்கு வேண்டுமானாலும்
லிவிங் வித் கிளியர் கான்சியன்ஸ்.
ஆனால் நீ மெய்யான சுத்த தேவ சுத்தத்தை செய்ய இந்த அருமையான சத்தியத்தை ஞாபகத்தில் வைத்துக்.
Satan cannot touch your property.
சாத்தான் உடைய சொத்தை தொட முடியாது.
Your finances.
உடைய பணத்தை தொட முடியாது.
Your wife and children.
மனைவி பிள்ளைகளை தொட
முடியாது. Yourself.
அல்லது உன்னையும் தொட முடியாது.
Sick bring sickness into your body.
உன்னுடைய சரீரத்திலே வியாதியை கொண்டு வர முடியாது.
Without first getting God's permission.
தேவனுடைய அனுமதியை கேட்காமல் வர முடியாது.
That's the message in the first book of the Bible.
இதுதான் வேதத்தின் முதல் புத்தகத்திலே
செய்தி. Godly man.
அவன் ஒரு தேவபக்தன் மனிதன்.
So Satan asks God.
ஆகவே சாத்தான் தேவனுடைய
give me permission.
எனக்கு அனுமதி தாரும்.
Attack him.
அவனை தாக்குவதற்கு.
And God says okay I open up
சரி
outer hedge and the middle hedge.
இப்பொழுது வெளியே உள்ள வேலியையும் நடுவில் உள்ள வேலியையும் திறக்கிறேன் என்று
ஆண்டவர் சொன்னார். Innermost hedge I won't open.
உள்ளே இருக்கிற வேலியை நான் திறக்க மாட்டேன்.
So Satan went into the outermost hedge.
ஆகவே சாத்தான் வெளியே உள்ள வேலிக்குள்ள
சென்று all his property.
அவருடைய சொத்தை எல்லாம் கெடுத்து விட்டான்.
He went into the middle hedge.
அந்த நடுவில் உள்ள வேலி வேலியையும்
தாண்டி போய் all his children.
எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டான்.
His Job's wife was also in that hedge.
அந்த வேலிக்குள்ளாக யோபுவின் மனைவியும் இருக்கிறார்.
He could have killed her.
அவளையும் கொலை செய்திருக்க முடியும்.
But Satan didn't kill her.
அந்த சாத்தான் அவளை கொலை
செய்யவில்லை. Satan says,
சாத்தான் சொல்கிறான்,
she is a good agent of mine. I can use her better if she's alive.
அவள் உயிரோடு இருந்தால் நான் என்னுடைய ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம் என்று சொல்கிறான்.
I can use her to nag Job and nag Job and trouble him it's better she's alive.
யோ யோபுவின் மனைவியை வைத்துக் கொண்டு யோபுவை நச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். ஆகவே அவள் உயிரோடு இருக்கட்டும்.
And so God, Satan sometimes doesn't kill certain people because he can use them.
ஒரு சில ஜனங்களை சாத்தான் கொலை செய்வதில்லை. ஏனென்றால் அவர்களை பயன்படுத்துகிறான்.
But he couldn't touch Job at all.
ஆனால் யோபுவை அவன் தொடர்ந்து
God had not opened that hedge.
என்றால் தேவன் அந்த வேலியை திறக்கவில்லை.
Then he came back, Satan came back to God.
பிறகு தேவனிடத்திலே சாத்தான் வருகிறான்.
Because he found Job is still praising God even though he lost his children and his property.
பிள்ளைகளையும் சொத்தையும் இழந்தபோதும் கூட யோபு கர்த்தரை கீழ்த்து கொண்டிருந்தான்.
Then Satan says another thing which is true.
இப்போது இன்னொரு மெய்யை சொல்கிறான்.
Job 2:4.
யோபு 2:4.
3:4. Yeah.
நான்காம் வசனம்.
Everything that a man has he'll give for his own life.
தோலுக்கு தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான்.
அல்டிமேட்லி a man loves himself more than he loves his property and his wife and children.
அவருடைய பொருள் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும் தன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறான்.
பட் இஃப் யூ டச் ஹிம் ஹி வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங்.
அவனை தொட்டுவிட்டால் அவன் குறை சொல்ல ஆரம்பித்து விடுவான்.
God says okay I open up hedge number 3.
இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மூன்றாவது வேலியும் நான்
திறக்கிறேன். பட் ஒன்லி பார்ஷியலி.
கொஞ்சம்
தான் திறப்பேன்.
அவனுக்கு வியாதி கொடுப்பதற்கு உனக்கு அனுமதி உண்டு, ஆனால் நீ அவனை கொலை செய்ய முடியாது.
So we see here that nobody can touch God's servants without his God's permission.
ஆகவே தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய ஊழியக்காரர்களை உறவும் பெற முடியாது.
Here is the first book of the Bible that tells us very clearly that sickness comes from Satan.
ஆகவே வியாதி சாத்தான் மூலமாக தான் வருகிறது என்று தெளிவாக முதல் புத்தகத்தில்
வாசிக்கிறோம். Satan went out and smote Job with boils.
யோபு 2:7 லே பார்க்கிறோம், சாத்தான் புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடுக்கிய பருக்களால் அவனை வாதித்தான்.
God doesn't give boils.
தேவன் பருக்களை கொடுப்பதில்லை.
God gives only good gifts.
தேவன் நல்ல நல்ல காரியங்களை தான் தருகிறார்.
Permitted it.
தேவன் அதை அனுமதித்தார்.
And then we see how Job was broken through the years,
through
the succeeding days.
அதற்கு பின் வருகிற நாட்களிலே யோபு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டான்.
Finally,
கடைசியாக
God speaks to Job.
யோபுவினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார்.
In the last few chapters, chapter 38 onwards.
38 அதிகாரத்திலிருந்து தேவன் யோபோடு கூட பேசுகிறார்.
And Job shuts his mouth.
யோபு தன் வாயை பொத்திக் கொள்கிறார்.
And he says, Lord,
ஆண்டவரே,
I am nothing.
நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்.
That's what he says in Job chapter 40 and verse.
யோபு 40 அதிகாரத்திலே 4 வசனத்தில் அதை தான் சொல்கிறார்.
I am nothing.
நான் ஒன்றுமில்லை.
And he says in chapter 42 and verse 6, I repent.
42:6 லே சொல்கிறான், நான் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறேன்.
As soon as he says that,
அதை சொன்ன மாத்திரத்தில்,
I am nothing.
நான் ஒன்றுமில்லை.
I repent.
நான் மனம் திரும்புகிறேன்.
God has accomplished his purpose.
தேவன் தம்முடைய நோக்கத்தை சாதித்து விட்டார்.
God forgives all the angry things Job said.
யோபு சொன்ன எல்லா கோபமான காரியங்களையும் தேவன் மன்னித்து விட்டார்.
And he tells the friends, Job's friends.
யோபுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறார்,
Job has said nothing wrong.
யோபு தவறு ஒன்றும் சொல்லவில்லை.
How is that?
எப்படி அது?
Because Job was forgiven everything because he repented.
யோபு மனம் திரும்பினபடியால் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு மன்னித்து
விட்டார். In one sentence when he repented, all the wrong things he said were wiped out.
ஒரு வாக்கியத்திலே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் தேவன் அழித்து விட்டார்.
So we see how God turned the tables on Satan.
ஆகவே இப்பொழுது சாத்தானுக்கு விரோதமாகவே காரியங்களை தேவன் மாற்றி விட்டார்.
And used Satan to make Job a better person.
யோபுவினை மேன்மையான ஒரு மனிதனாக மாற்றிவிட்டார்.
He used Job to use Satan to make Paul a better person.
பவுலை மேன்மையானவனை மாற்ற முடியாத சாத்தானை தேவன் பயன்படுத்தினார்.
Satan's attacks on you can also make you a better person if you respond to God.
நீ தேவனுக்கு பதில் கொடுக்கிறவனா இருந்தால் உன் மீது வருகிற சாத்தானுடைய தாக்குதல்கள் உன்னை மேன்மையானவனாய் மாற்றும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Will you say, Lord,
ஆண்டவரே என்று சொல்லுவீர்களா?
I want to be broken.
நான் நொறுக்கப்பட வேண்டும்.
I want to be humble.
நான் தாழ்மையா இருக்க வேண்டும்.
I want to be like Jesus.
நான் இயேசுவை போல மாற வேண்டும்.
Whatever you like in my life.
என் வாழ்க்கையில என்ன விரும்பினாலும் நீர் செய்யும்.
Let my life satisfy you.
என்னுடைய வாழ்க்கை உம்மை திருப்திப்படுத்தட்டும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.